ஆத்மாவாதி பத்திரம் ஆரம்பிக்கிறது. இந்த சுருட்டிக்கு முன்னால ஆத்மா ஒண்ணுதான் இருந்தது, அந்த ஆத்மாவிலிருந்து சகல பிரபஞ்சங்களும் உண்டாகிறது அப்படின்னு சொல்ல போறது. அந்த ஆத்மாவை அறிந்தோமையானால் நமக்கு சர்வாத்ம பாவம் பலம் வருதுன்னு சொல்றது. இதை கேட்டதான ஒரு பூர்வபட்சியானவன், அப்ப இதத்தான் முன்னாலேயே சொல்லியாச்சு, கர்மாக்கள்லயே சர்வாத்ம பாவம் வருதுன்னு சொல்லியாச்சு. அந்த சர்வாத்ம பாவம் வருவதற்காக ஆத்மாவான் எதுக்கு ஆரம்பிக்கணும்? முன்னாலேயே சொல்லலைன்னா சொல்லாத விஷயத்தை வேற வேதம் சொல்றதுன்னு பரவாயில்ல, முன்னாலேயே சொல்லியிருக்கு. எங்க இருக்கு அக்னிஹோத்திரம்னு ஆரம்பிச்சு பிருஹதி சஹசிரம் எனக்கூடியதான பிராணோபாசன பரியந்தம் சொல்லியிருக்கேன். இந்த பிருஹதி சஹசிரம் எனக்கூடியதான கர்மமானது 100 வருஷங்கள் பண்ண வேண்டியதான கர்மம். ஏன்னா அது 36 எழுத்து இருக்கு பிருஹதி மந்திரத்துல, 36 எழுத்தும் ஒவ்வொரு எழுத்துக்கும் 1000 மெனக்கி ஜபம். ஸோ 36 × 1000 36000, அதை 360 நாட்கள்ல டிவைட் பண்ணுங்க. 36000 × 360 வகுத்துலையானால் உங்களுக்கு இந்த 100 வருஷம் வரும். அந்த 100 வருஷமும் நீங்க இதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது மேல எங்கே சார் ஆத்ம ஞானத்தை விசாரம் பண்ண போறாள்? அதோட இல்லாம வேதம் என்ன சொல்றது? குர்வன் நேவேஹ கர்மாணி திதி விஷேச்சதகும்சமா, கர்மாக்களை பண்ணிக்கொண்டே 100 வருஷங்கள் இருந்தோம் வாழ்ங்கோன்னு சொல்றது. இப்ப கர்மாக்களை விட்டு இவனால எப்படி இருக்க முடியும்? ஆகையால் கர்மாவை பண்றவனுக்கே இது அதிகாரம்னு சொல்லுமே தவிர கர்மாவை விட்டவனுக்குன்னு சொல்லாதையும். அது ரெண்டாவது பாயிண்ட் சொன்னா. மூணாவது என்ன சொன்னா? சூர்யாத்மாதகதஸ்தத்துடச்சா அப்படின்னு சர்வாத்ம பாவம் பலம்னு சொல்லியிருக்கு. அந்த பிரகதீசாஸ்திர லட்சணமான கர்மாவுக்கு பலம் என்ன சொல்லியிருக்க? சூரியன் தான் உலகம் முழுக்க மூலகத்தையும் பிரகாசிக்க கூடியதான எந்த சூரியன் இருக்காரோ அந்த சூரியன் மூலகத்திலையும் இருக்கார் என்று கருதவும், அதை தெரிந்து கொள்ளவும் அப்படின்னு பலம் சொல்லியிருக்கு. இங்க ஆத்மாவா இதுமே கைவகராசிங்கிறதுக்கு அதே பலம் தான் சொல்றது. ஒரு பலத்தை அடையிறதுக்கு கீழே அந்த கர்மாவினாலேயே அந்த சர்வாத்ம பாவம் வறுமையானால் மறுபடியும் அதையே இன்னொரு தரம் சொல்றதுங்கிறத புனருக்தி தோஷப்படும். வந்தா வந்துட்டு போட்டுமே, ரெண்டு தரம் சொன்னா என்ன சார் தப்பு? கேட்க விட, வேதத்துல ஒரு தரம் தான் சொல்லணும். ஏன் ஒரு தரம் தான் சொல்லணும்? வேதமானது சுவாத்தியாயோ அத்தியேத வியாயங்கிற விதியினால இந்த மனுஷனுக்கு பறவையிலிருந்து மரண பரியந்தம் என்னென்ன பலம் உண்டோ அத்தனை பலமும் இவனுக்கு வரணும் என்பதற்காக இவனுக்கு விதித்திருக்கு. அத்தனை கர்மாக்களும் இவனுக்கு வரணும், அத்தனையும் தெரியணும் அப்படின்னு இவன் சொன்னான். ஏன்னா அதெல்லாம் அவன் நொற்று பண்ணணும். அவன் நொற்று பண்றதுக்காக இருக்கிற பாகமானது எவ்வளவு குறைச்சலா இருக்குமோ அவ்வளவு குறைச்சதா சொல்ல முடியும், அதிகமாக சொல்லப்படாது. ஆகையால் இவ்வளவு பெரிய 33 மந்திரங்கள் அதிகமாக சொல்றதுன்னு சொன்னா அது சரியல்ல. ஆகையால் புனருக்தி எனக்கூடியதான ஒரு தோஷமானது வருகிறது அப்படின்னு பூர்வபட்சம் பண்ணி, ஆகையால் கர்மா யார் பண்றாளோ அவளோ அந்த கர்மாவோட சேர்ந்து இது பண்றது நியாயமே தவிர கர்மாவை விட்டுவிட்டு மறுபடியும் இதை பண்றதுங்கிறது சரியாக இல்லை அப்படின்னு பூர்வபட்சம் அதை பார்த்து கொண்டே இருக்கோம். அதுக்கு மேல சமாதானம் சொல்லிவிட்டு மேல போறார். இப்ப பாருங்க, புனருக்தி அனர்த்தக்கியம் இது சே, மறுபடியும் சொன்னது என்கிறது வேஸ்ட் ஆயிடுமே. கதம் பிராணோவா அகமஸ்மி ருஷே இத்தியாதி பிராமணேன, நான் பிராணரூபமாக இருக்கிறேன் எனக்கூடியதான பிராமணத்தினால் சூரிய ஆத்மா இது மந்திரேன, சூரியனே என்னுடைய ஆத்மஸ்வரூபமா இருக்கு எனக்கூடியதான மந்திரத்தினாலையும் நிர்தாரிதஸ்ய ஆத்மனஹா, தீர்மானம் பண்ணப்பட்டதான இந்த ஆத்மாவுக்கு ஆத்மாவா இதம் இத்தியாதி பிராமணேனா, மேல போய் இந்த உபநிடத்து ஆத்மாவா இதுமாதி எனக்கூடியதான பிராமணத்தினாலையும் கோயமாத்மா இது பிரஸ்னபூர்வகம் புனர் நிர்தாரணம், கீழே சொன்னதான சூரிய ஆத்மாதகத்துடச்சாயிரக்கூடியதான மந்திரத்தினாலையும் பிராமணத்தினாலையும் சொல்லக்கூடியதான எந்த ஒரு சர்வாத்ம பாவ பலகமான ஒரு பலமுண்டோ அதையே கோயமாத்மா என்று கேட்டுக்கொண்டு புனக நிர்தாரணம் பிரஜானம் பிரம்மா. சொல்லியிருந்ததே ஆனால் அது தப்புதான். ஆனால் கீழே சொன்ன மாதிரி சொல்லல, கீழே சொன்னதை சொல்லிவிட்டு அனுவாதம் பண்ணிட்டு அதற்கு மேல ஒரு தர்மம் சொல்லியிருக்கு. எந்த ஒரு ஆத்மா சர்வாத்ம பாவமாக இருக்கு என்று சொன்னேனோ, சர்வ வியாபகமாக இருக்கு என்று சொன்னேனோ, அந்த ஆத்மா தான் சிருஷ்டிக்கு காரணம், அந்த ஆத்மா தான் பிரபஞ்ச நிற்கிறதுக்கு காரணம், அந்த ஆத்மா தான் பிரபஞ்ச பிரளயத்துக்கும் காரணம். இவைகள் கீழே சொல்லல, கீழே சொல்லாதான விஷயத்தை இங்க சொல்றது. சொல்லாதான விஷயத்தை சொன்னா வெறுமன சொன்னா புரியுமா? அதை சொல்லிட்டு கீழே இப்படி இந்த குணமாக நான் எதை சொன்னேனோ அந்த ஆத்மா தான் இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக அது அனுவாதம் பண்றது. கதம் தஸ்யைவ கர்ம சம்பந்தினா, கீழே பிரஹதீர் சாஸ்திர லட்சணமான கர்மாவோட சம்பந்திக்கப்பட்டதான எந்த ஆத்மா உண்டோ அதற்கே ஜகத் சிருஷ்டி, ஜகஸ்திதி, ஜகத் சம்ஹாராதி தர்ம விசேஷ நிர்தாரணார்த்தத்வாத். இந்த தர்மங்கள் கீழே சொல்லல. உலகத்தை எல்லாம் படைத்தவர் அந்த ஆத்மா தான், உலகத்தை காப்பாற்றிக் கொண்டிருவர் அந்த ஆத்மா தான், உலகங்கள்லாம் அந்த ஆத்மாவில தான் அழிகிறது எனக்கூடியதான அம்சம் கீழே சொல்லலை. அதை சொல்றதுக்காக இங்கே ஆரம்பிக்கிறது. அது ஒரு பிரயோஜனம். வேதமானது எந்த காரியத்தை சொன்னாலும் ஒரு பிரயோஜனத்தை சொல்லாது, அநேக பிரயோஜனங்கள் சொல்லும். சாதாரணமாக நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், வேதமானது அதுல இருக்கக்கூடியதான அர்த்தத்தை புரிந்து கொண்டு அந்த கர்மாக்களை பண்ணினாத்தான் நமக்கு பலம் வருது. அர்த்தம் தெரிஞ்சுக்காமல் வேதத்தை வெறுமன சொன்னாலே பலம் உண்டு. என்ன சார் பலம்? அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கர்மாக்களை பண்ணினா என்ன பலம் வருதோ அந்த பலம் வர வேண்டாம். வெறுமன நீங்க வேதத்தை சொல்லிட்டே இருந்தாலே புண்ணியம், வேத சப்தம் காதல ஒலிச்சுட்டு இருந்தாலே புண்ணியம். அந்த வேத சப்தங்களை சொல்லும் பொழுது இந்த நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடியதான நாடிகள்லாம் அசைஞ்சு அதுக்கெல்லாம் எத்தனையோ ஸ்தானங்கள் பிரயத்தனங்கள் இவை எல்லாம் அந்த நாடிகள்லாம் அசைஞ்சு உங்களுக்கு சித்த சுத்தியானது ஏற்படுறது. வெறும்னா வேதத்தை சொல்லிக்கொண்டே இருந்தாலே போறோம், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். நீ இப்படி வேதத்துக்கு அத்தான மதிப்பு இருக்கு. வேதமானது எந்த அம்சம் சொன்னாலும் அது ஒரு பிரயோஜனம் என்று மட்டும் நினைத்து விடப்படாது. தெரியாதா பை ப்ராடக்ட் நிறைய பிரயோஜனங்கள் உண்டு. அதே மாதிரியே இங்கே கோயமாத்மா என்றுதான ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டு அதற்கு எப்படிப்பட்டதான ஆத்மாவா இருமேகையை வாக்குறாது இது அப்படின்னு ஆரம்பிச்சு பிரஜானம் பிரம்மான பதில் சொல்லியிருக்கேன். இதனுடைய ஸ்வரூபத்தை அறிவது என்கிறது ஒரு முக்கியமான பிரயோஜனம், ஆத்ம ஞானத்தை அடைகிறது என்கிறது ஒரு முக்கியமான பிரயோஜனம் இருக்கலாம். அதே மாதிரியே இன்னொரு பிரயோஜனம், கேவல உபாஸ்யர்த்தத்வாத்வா, கேவலமான இந்த ஆத்மாவை உபாசனம் பண்ணலாம் என்பதற்கும் அது கீழே சொல்லல. நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லிருக்க, ஆத்மாவா இதனை பார்க்கிற ஆசைன்னு அதை தெரிஞ்சுங்கோ அப்படின்னு சொல்லிருக்க, அது உபாசனம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கா? சொல்லலையே, இது வரைக்கும் சொல்லலையே. கேவலமான ஆத்மாவை உபாசிக்கலாம்னு சொல்லலையே, அதை சொல்றதுக்கா? ஆகையா கேவல உபாசியத்வாத்வா அதவா ஆத்மா இத்தியாதிபர கிரந்த சந்தர்ப்பா, ஆத்மாவா இது மேகையே வாக்கராசித் எனக்கூடியதான இது ஐதரியோபனிட கிரந்த சந்தர்ப்பமானது. ஆத்மனஹா கர்மிணஹா கர்மணோ அந்யத்ர உபாசனா அப்ராப்தௌ, ஆத்மா எனக்கூடியதான இதை கர்மாவை பண்ணும் பொழுது தான் உபாசனம் பண்ணணும், மற்ற சமயத்தில் உபாசனம் பண்ணப்படாது அப்படின்னு வருமேனால் என்ன, சிலதெல்லாம் சில சமயத்துல தான் பண்றோம். வரலட்சுமி விரதம் வருது, அந்த வரலட்சுமி விரதம் பூஜை ஆனவர்தான் கைக்கு ஒரு தோரம் கட்டிக்கிறேன், ஒரு நூலை மஞ்சள் கயிறால ஒரு நூலை கட்டிக்கிறேன், என் தினமும் கட்டிக்கிறேன். கட்டிண்ட தப்பா? காரடையா நோம்பு அன்னைக்குதான் சரடு கட்டிக்கிறேன், என் மீதி நாள் கட்டிண்டா என்னன்னா பண்ணப்படாது சார். சரடு கட்டிண்டா என்ன சார் தப்பு? கெட்ட காரியமா பண்றேன் அப்படின்னு கேட்டா என்ன சொல்வது நீங்க? அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த கர்மாவுக்கு இது அங்கம், அந்த கர்மாவை பண்ணும் பொழுதுதான் அதை பண்ணணும், மற்ற சமயத்துல அதை பண்றது இல்லை அப்படின்னு சில நியமங்கள் வச்சுருக்கோம். அதே போல இந்த ஆத்மா எனக்கூடியதான ஒரு உபாசனத்தை அந்த பிரஹதீ சாஸ்திரம் எனக்கூடியதான கர்மாவை பண்ணும் பொழுதோ மற்ற கர்மாக்களை பண்ணும் பொழுதோ அதை பண்ணலாம்னு இருக்கே தவிர தனியாக பண்ணலாம்னு இது வரைக்கும் உங்களுக்கு தெரியறதோ? வேதம் சொன்னதானே நமக்கு தெரியும், அது தனியாக பண்ணலாம்னு சொல்றதுக்காக தான் இங்க தனியா படிச்சிருக்கேன். அதுவா ஆத்மா இத்தியாதி கிரந்தம் இத்தியாதி பரஹா கிரந்த சந்தர்ப்பா, ஆத்மனஹா கர்மிணஹா கர்மணோ அந்யத்ர உபாசனா அப்ராப்தௌ, அந்த ஆத்மாவா இதனை கேவக்கராசீதன கர்ம சந்தர்ப்பத்துல சொல்லலாம் என்கிறத தவிர கர்மாவை விட்டு தனியாகவும் சொல்லலாம் என்று நமக்கு தெரியாத சந்தர்ப்பத்தில் ஏ கர்ம பிரஸ்தாவே அவிஹிதத்வாது, கர்மாவை சொல்லும் பொழுது சொல்லியிருக்கா இல்ல? அதனால கேவலோபி ஆத்மா உபாசியா, இங்க பாருங்க இங்க ஆத்மாவா இதனை கர்ம பிரஸ்தாவும் இல்ல, கர்மகாண்டத்தை முடிச்சுட்டு தான் பின்னால தனியாக சொல்லியிருக்கு. ஆகையால் கேவலோபி ஆத்மா உபாசியா, சுத்தமான ஒரு ஆத்மாவும் தனியாக அறிந்து கொள்ளலாம் என்பதற்காக இது ஒண்ணு. வேதா வேத உபாசியத்வாத்வா இன்னொரு பிரயோஜனம் பாருங்க, இங்க படிச்சது பிரயோஜனம் இல்லாமல் ரெபடிஷன் படிச்சிருக்கேன், அனாவசியமா படிச்சிருக்கேன்னு கேட்டேல, பிரயோஜனம் இருக்கு. முதல் பிரயோஜனம், முன்னால தெரியாததான ஜெகத் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எனக்கூடியதான தர்மங்களை சொல்வதற்காக ஒரு பிரயோஜனம். இரண்டாவது பிரயோஜனம், அதுவே கர்ம சம்பந்தியா இருக்கக்கூடியதான ஒரு பதார்த்தம். கர்மாவை விட்டு மற்ற சமயத்திலையும் உபாசனம் பண்ணலாம் என்பதற்காக. மூணாவது என்ன? வேதாபேத உபாசியத்வாத்வா, அந்த ஆத்மாவை வேதமாகவும் உபாசிக்கலாம் அபேதமாகவும் உபாசிக்கலாம். இப்ப நாம் சாலக்கிராமத்துல மகாவிஷ்ணு உபாசனம் பண்ணிட்டு இருக்கோம். சாலக்கிராமத்துல மகாவிஷ்ணு உபாசனம் பண்ணும் பொழுது எப்படி உபாசனம் பண்ணி கொண்டிருக்கோம்? சாலக்கிராமத்துல மகாவிஷ்ணு இருக்கார், அவருக்கு துளசியினால பூஜை பண்ணணும், துளசி தலங்கள்னால அவருக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி விஷ்ணுதாசனமோ ஏதோ சொல்லி அதுக்கு பூஜை பண்ணி கொண்டிருக்கோம். இப்ப சாலக்கிராமத்துல மகாவிஷ்ணுவானவர் அவர் வேறு, நான் இல்ல, அவர் மகாவிஷ்ணு வேறு நான் வேறு. ஆனா அம்பாளை உபாசனம் பண்ணும் பொழுது ஸ்ரீ சக்கரத்துல உபாசனம் பண்ணிட்டு இருக்க அகமித்யே விபாவையே பவானியும், இது அகங்கிராமா பற்று. எந்த தெய்வத்தை உபாசிக்கிறோ அந்த தெய்வமே நான் என்று நினைச்சு உபாசனம் பண்ணி கொண்டிருக்கேன், இது அகங்கிரக உபாசனம் பேர். சால கிராமத்துல மகாவிஷ்ணு உபாசனம் பண்ணும் பொழுது மகாவிஷ்ணு பெரியவர், வைகண்ட லோகவாசி, அவரை உபாசனம் பண்ணினேனால் எனக்கு சகல க்ஷேமங்களும் ஏற்படும், அவர் என்னை காப்பாத்துவார், அவர் எனக்கு சுவாமி, நான் அவருக்கு தாசன், ஸ்வத்தாச தாச சரமாவதி தாச தாச தாசாச ஸ்மரமே முகுந்த அப்படின்னு நான் அவருக்கு தாசனாக இருக்கேன் அப்படின்னு ஸ்வஸ்வாமி பாவத்துல நம்ம உபாசனம் பண்ணி கொண்டிருக்கோம். இது பேதோபாசனை. நானே அம்பாள் நினைக்கக்கூடியது அபேத உபாசனை. ஒரு ஆத்மாவை வேதமாகவும் உபாசிக்கலாம், ஆத்மா வேறு நான் வேறு, நான் ஆத்மாவை வணங்குகிறேன் என்றும் உபாசனம் பண்ணலாம், நானே ஆத்மானும் உபாசனம் பண்ணலாம். அந்த ரெண்டும் கீழே சொல்லலையே சார், அதுக்காக தான் வேதாபேத உபாசியத்துவாத்வா ஏக ஏவ ஆத்மா கர்ம விஷயே பேத திருஷ்டி பாக். கர்ம விஷய கர்மா பண்ணும் பொழுது போ இந்திரா இஹாகச்சா அறிவாகச்சா, இந்திரனே சொர்க்கலோகத்திலிருந்து இங்க வாரும், இங்க வந்து உட்காரும், இங்க வந்து இந்த நாங்க கொடுக்க கூடியதான சோமரசத்தை சாப்பிடும். இந்திர சோமம் விபதோ சேமோ அஸ்துனா, இந்திரன் சோமத்தை சாப்பிட்டோம் எங்களுக்கு எல்லாம் சேமம் உண்டா ஆட்டம். இப்படி எல்லாம் இந்திரன் வேறு நான் வேறு, இந்திரன் சோமரசத்தை கொடுக்கிறவர் நான், அதனால அவருக்கு சந்தோஷம் ஏற்பட்டு அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறவன் தான் அப்படின்னு. இந்திரன் வேறு நான் வேறு எனக்கு நினைக்கக்கூடியதான ஒரு உபாசனத்துக்கு என்ன பேரு? வேதோபாசனம் பேரு. நானே அம்பாள் உபாசிக்கக்கூடியதான ஒருத்துக்கு என்ன பேரு? அபேதோபாசனம் அகங்கிரகோபாசனம் பேரு. அப்படி வேதாபேத உபாசியத்வாத்வா ஏக ஏவ ஆத்மா கர்ம விஷயே வேத திருஷ்டி பாத் சயேவா, அவரே அகர்மகாலே கர்மாவை விட்ட சந்தர்ப்பத்தில் கேவலமான சந்தர்ப்பத்தில் அபேதாயனாமி உபாசியா அகங்கிரகமாகவும் உபாசிக்கலாம், அகங்கிரமாகத்தான் சொல்லல, அகங்கிரமாகவும் உபாசனம் பண்ணலாம். இத்தேவம் அபுனருத்ததா, ஆகையால் கீழே சொன்னத்தையே இங்க சொல்றது அப்படின்னு சொல்லப்படாது. கேள்விக்கு சமாதானம் வச்சு இதுக்கு பதில் சொல்றார், வித்யாம் அவித்யாம் அவித்யா மிருத்யம் தீர்த்வா வித்யா மிருதம் அஸ்மதே. கேனோ இதுல ஈசாவாசியத்துல சொன்னதான ஒரு மந்திரம், இந்த மந்திரத்துக்கு அங்கே வேற அர்த்தம் பார்த்தோம், இங்க வேற அர்த்தம் பார்க்கிறோம். வித்யாஞ்ச அவித்யாஞ்ச, வித்யாம் ஆங்கிரகோபாசனத்தையும் அவித்யாஞ்ச வேதோபாசனத்தையும் கர்மாக்களையும் பண்றதுனால இப்படி அறிகிறாரோ, அவித்யா மிருத்யம் தீர்த்வா வேதோபாசனத்தினாலையும் கர்மாவினாலையும் மிருத்யம் தீர்த்தா வித்யா அகங்கிரகோபாசனத்தினால ஞானம் வந்து அமிர்த மக்ஷ்ணுதே மோட்சத்தை அடைகிறார். அங்கே ஈசாவது ஒரு மாதிரி அர்த்தம் பண்ணிருக்கேன் சார், இங்க அர்த்தம் பண்ணா ஒரு மந்திரத்துக்கே ரெண்டு அர்த்தம் வரலாம். அவ்வளவு குர்வன் நேவேஹ கர்மாணி குர்வன்னேவஹே கர்மாணி, ஒரு மனிதன் தன் வாழ்நாள் முழுக்க கர்மாக்களை பண்ணிக்கொண்டே திஜீவிஷே சதகும் சமா வாழ ஆசைப்படணும் நூறு வருஷங்களும் அப்படின்னு சொல்ற வருஷதா பரமாயு மர்த்தியானாம், மனுஷியாளுக்கு நூறு வயசுக்கு மேல ஆயுசு இருக்கா இல்லையே? ஏன கர்ம பரித்தியாக நூறு வருஷங்கள் கர்மா பண்ண சொல்லிருக்கு, நூறு கர்மாக்களும் வருஷங்கள் கர்மா முடிச்ச பிறகு அதற்கு பிறகு ஆத்மாவாயுதனை கையவங்கராசி இதனை படிப்போம் என்று சொல்வதற்கு வழி உண்டா? வழி இல்லையே. தர்சிதஞ்ச தாவந்தி புருஷோ அண்ணாம் புருஷாயுஷோ அண்ணாம் சஹசிராணி பவந்தி தான் சொன்னேன். தாவந்தி புருஹதீன் லட்சணத்துல புருஹதீ மந்திரத்துல எத்தனை அக்ஷரங்கள் இருக்கோ அத்தனை அக்ஷரங்களுடைய ஆயிரம் பகல்கள் அண்ணாம் சஹசிராணி, அண்ணம்னா ஆஹான பகல், அண்ணாம் சஹசிராணி ஆயிரம் பகல்கள்,
36 அக்ஷரங்கள், ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் 1000 பகல், 36000. 36000 நீங்க 364 வகுத்தடையானால் உங்களுக்கு 100 வருஷங்கள் வருது. அத்தனை நாள் பண்ணணும் இருக்கு. தர்சிதஞ்ச தாவந்தி புருஷாயுஷோ அன்னாம் சஹசிராணி பவந்தீதி வர்ஷதஞ்ச ஆயுஹோ கர்மணைவ வியாப்தம். 100 வருஷங்களும் கர்மாவனாலேயே பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். தர்சிதஞ்ச மந்திரஹா தர்சிதத்ய மந்திரஹா குர்வன் நேவேஹ கர்மாணி இதுன்னு சொல்லியிருக்கேன். யாவத் ஜீவம் அக்னிஹோத்ரம் ஜோதி, யாவத் ஜீவம் தசபூர்ண மாசாபியாம் யஜேத, உயிர் இருக்கிற பர்யந்தம் அக்னிஹோத்திரத்தை பண்ணணும். விவாகமான பிறகு அவன் அக்னி அனுசந்தானத்தை பண்ணிட்டு காலமே சாயங்காலம் அவன் அக்னிகாரியம் பண்ணி கொண்டே இருக்கணும். இந்த அக்னிகாரியம் பண்ணி கொண்டே இருக்க எத்தனை நாள் சாப்பிட்றதுன்னா எத்தனை நாள் உயிரோடு இருக்கிறதோ அத்தனை நாள் பண்ணணும். அதே போலயே யாவத் ஜீவம் அக்னிஹோத்ரம் ஜோதி, யாவத் ஜீவம் தசபூர்ண மாசாபியாம் யஜேதா, உயிர் இருக்கிற பதியந்தம் தசபூர்ண மாச யாகம் பண்ணி கொண்டே இருக்கணும். அமாவாசை எண்ணிக்கும் பௌர்ணமி எண்ணிக்கும் யாகங்கள் பண்ணி கொண்டே இருக்கணும். உயிரவர்களுக்கும் பண்ணிட்டே இருந்தனா என்ன சார் இது, ஒரு வேளை முடியாது. பிராணம் போறப்ப இத்தனை வர்ஷமாக நீங்க எந்த தர்வீ இவைகள்னால பண்ணிட்டு இருக்கீங்களோ அதோட சேர்த்து அவர் அனுப்பிடம் யஜ்ஞபாத்திரையர் தாந்தி. அவ தகனம் பண்ற காலத்துல யஜ்ஞ பாத்திரை இதுவரைக்கும் எந்த பாத்திரங்கள் நான் யாகம் பண்ணி கொண்டிருந்தாலும் அந்த பாத்திரத்தினாலேயே அவர் அனுப்பணும் அப்படின்னு வேதம் சொல்லும். ஆகையால் கர்மாவுக்கு எவ்வளவு பிராசஸ்தியம் சொல்லி இருக்கு நம்ம தேசத்துல. இப்ப எல்லாரும் சந்தியாவந்தனம் பண்றதே விட்டா, எனக்கு அதுல நம்பிக்கை இல்லையே சார்ன்ட்ட அவர் ஏதோ நம்பிக்கை இல்லையேன்னு அவனுக்கு அப்புறம் என்ன சொல்ல முடியும்? அவனுக்கு அந்த கர்மாக்கள் எதற்காக விதிச்சிருக்கு, அதனுடைய பிரயோஜனம் என்னன்னு சொல்லி கொடுக்கல. நாம் கர்மாவானது அவன் ஏதோ மனுஷனா பிறந்ததுங்கிறது அபராதம் மாதிரியும் அதுக்காக பண்ணணும் மாதிரியும் இப்படி சொல்லி சொல்லி அவனுக்கு அதுல இஷ்டமே இல்லாம போயிடும். கர்மா மனுஷனா பிறந்தது உனக்கு ரொம்ப பாக்கியம். அப்ப இந்த மனுஷனா பிறந்ததுனாலதான் இந்த கர்மாவை பண்ண முடியும். நீ தேவனாகவோ கந்தர்வனாகவோ நீ பிறந்திருப்பியானால் இந்த கர்மாக்கள் பண்ண முடியாது. கர்மாக்கள் பண்ணாதனால உனக்கு சித்த சுத்தி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சித்த சுத்தி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா உன்னால வேதாந்தம் வாசிக்க முடியாது. அதனால ஆத்ம தத்துவம் மோட்சத்தை அடைய முடியாது. மறுபடியும் சம்சார சக்கரத்துல சுத்த வேண்டியதான். ஆகையால் ஒரு மனுஷனாக நீ கர்மாவை பிறந்து பண்ணியிருந்ததே ஆனால் உனக்கு ஏற்படக்கூடிய கர்மாக்கள் இருக்க இந்த கர்மாவனால சகல க்ஷேமத்தையும் அடையல. இந்த கர்மா உன ஒரு நாளும் விட்டு போகாது. ஒரு நாள் நம்ம சந்தியாவந்தனம் பண்ணினோமே ஆனால் அதனுடைய பலம் ஒரு நாளும் உங்களை விட்டு போகாது. எது வரைக்கும் வருது? பரலோகம் வரைக்கும் வருது. அதனுடைய பலமானது உங்களுக்கு கொடுத்துத்தான் அது போகும். நீங்க அதுக்கப்புறம் வேற எத்தனை தப்பு பண்ணினாலும் தப்புக்கு தனி பலம், புண்ணியத்துக்கு தனி பலம். அப்படி ஒரு நாள் உங்களை விட்டு போகாது அப்படின்னு எல்லாம் வேதம் சொல்றேன். அதோட மட்டுமில்ல ரிணத்ரய ஸ்ருதேஷ்டா, ஒவ்வொரு மனிதனும் இந்த ஊர்ல ஜாயமானோ அவை பிராமணத்திற்கு ரிணவா ஜாயத வேதம் சொல்றோம். பிறக்கிற காலத்திலேயே ஒரு மனிதன் மூணு கடனோட பிறக்கிறானா? என்னென்ன அந்த மூணு கடன்? அது வந்து தேவதைகள் அகற்ற ஒரு கடன், ரிஷிகளுடைய ஒரு கடன், அதோட பித்ரு தேவதைகளுடைய ஒரு கடன். இப்படி மூணு தேவர்களையும் கடன் வாங்கிட்டு அந்த கடனை அடைக்கிறதுக்காகத்தான் மனுஷனுடைய வாழ்க்கையே வந்திருக்கு. இது என்ன மகாஸ்வாமி அடைக்க போறாள்? பிரம்மச்சரியேன ரிஷிப்யா, பிரம்மச்சரியம் இருந்து அதனால அந்த ரிஷிகளுடைய கடன் எல்லாம் முடிச்சு விடுறான். பிரம்மச்சரியம் குருகுல வாசம் பண்ணி வேதாத்தியனங்கள் பண்றதுனால, வேதாத்தியனம் பண்ணினத்தினாலேயே அவளுடைய ரிஷிகளுடைய கடன் எல்லாம் போயிடுது. யஜ்ஞேன தேவேத்யா, யஜ்ஞங்கள்னால ஏதோ இந்த கர்மா அந்த கர்மா யாகம் பண்ணினோம் ஹோமம் பண்ணினோம் இதனால தேவதைகளுடைய கடன் எல்லாம் போயிடுது. கிடையாது பிரஜயா பிதிருவ்யா, அந்த குழந்தைகள் பிறக்கிறதுனால பிதிரு தேவதைகளுடைய கடன் எல்லாம் போயிடுது. குழந்தை பிறந்ததையானால் இவனுக்கு முன்னால தர்ப்பணம் அவர் பண்ணுவான், சாந்தாதிகள்லாம் அவா பண்ணுவான், அது இல்லைன்னா அதுக்கு அவா பண்ணுவான். அதனாலதான் அவளுக்கு குழந்தைகள் இல்லைன்னா மறுபடியும் யாரையாவது தத்தெடுத்துக்கோன்னு சொல்லு. பொண்ணை தத்தெடுத்துக்க சொல்லி யாரும் சொல்லல, இவளா எடுத்துக்கிறேன். ஏன்னா பாரத்வாஜ கோத்திரத்திலே ஒரு பொண்ணு பிறந்திருக்க, பையனை லவ் பண்ணின பையனும் பாரத்வாஜ கோத்திரம். இப்ப என்னையா பண்றது? அந்த பையனை கோத்திரம் மாத்திதான் சொல்ல முடியுமா? பொண்ணை இனத்துல தான் கவுண்டினஸ் கோத்திரம் தத்தெடுத்துன்னு கொடுத்துட்டே இருக்க. எப்படி தெரியும்னா அது தர்மசாஸ்திரம் தெரியாததுனால பண்ணாத அட்டுழியம். நியாயம் என்ன பண்ணினா பெண்ணை வந்து இன்னொரு இடத்துல கோத்திரம் எடுத்துக்கிறதுக்கு வழியே இல்லை. தத்தத்தை கொடுக்கப்படாது. தத்தத்தை யாருக்கு கொடுக்கணும்? பையனுக்கு தான் கொடுக்கணும். இந்த பையன் இன்னொரு இடத்துக்கு தத்தத்துக்கு போகலாம், பொண்ணை இன்னொரு இடத்துக்கு தத்தத்தை பண்ணி போறதுங்கிறது விவகாரமே இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு பிறக்கிற காலத்திலேயே இது இந்த பொண்ணுன்னு தீர்மானம் ஆயிடும். அதனாலதான் பெண்ணை பிறந்தா ரொம்ப வசதினு சொல்றது வேதம். ஏன்னா அந்த பொண்ணு பிறந்த வீட்டுக்கும் புகுந்து விட்டது ரெண்டு பேருக்கும் நல்லது பண்றான். உபயகுல சம்பர்தினின்னு பேர் வச்சிருக்கேன் அந்த பெண்ணுக்கு. ஆயன் பொண்ணு பெற கருதுங்கிறது ரொம்ப வசத்தின்னு வேகத்தின ஏற்பாய். நம்ம அதெல்லாம் மாத்திவிட்டோம். பொண்ணுன்னு சொன்னாலே ஒவ்வொரு ஆயணம்னு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா லோகத்தை. இப்ப என்ன சொல்லியிருக்கா, இப்படி அந்த பையன் ஒருத்தன் பிறந்தானையானால் அந்த பையனானவன் பிதிருதேவதைகளுக்கு தர்ப்பணங்கள் சார்தாதிகளை வெளியில பண்ணுவானையானால் க்ஷேமத்தை அடையமாகையால் பையன் இல்லாதவனால் தத்தத்தை பண்ணிக்கணும் அப்படின்னு தத்தத்தை செஞ்சிருக்கா. இப்படி எல்லாம் ஒரு சேவை கிரந்தங்கள் போறோம். இத்தனைக்கும் காரணம் என்ன? இந்த மூணு விதமான கடன் இருக்கு. தத்ர ருணத்ரய ஸ்ருதேஷ்ட ருணானி த்ரீண்ய பாக்ருத்ய மனோமோட்சே நிவேசயேத். மனுவும் இப்படித்தான் சொல்ற. ருணானி த்ரீண்ய பாக்ருத்ய, மூணு ருணங்களையும் போக்கடித்து விட்டு அதற்கு பிறகுதான் மனசை மோட்சத்துல வைக்கணும் அப்படிங்கிறார் மனுஸ்மிருதியில். தத்ர பாரிவ்ராஜ்யாதி சாஸ்திரம், சந்நியாசம் வாங்கிக் கொள்ளுங்கள் எனக்கூடியதான சாஸ்திரம். இத்தாயாத விட்டாதரியன் திறந்து வியர்த்தாயா, இதை வீட்டை விட்டு விட்டாதரியன் திறந்து சன்னியாசத்தை வாங்கிக் கொள்றான். இது ஆத்ம ஜான ஸ்துதி பெற, அப்படி இருக்கிற சாஸ்திரம் என்னது? ஆத்ம ஜான ஸ்துதி பெற, ஆத்ம ஜானத்தை ஸ்தோத்திரம் பண்றது இல்ல அர்த்தவாதமாவது இருக்கட்டும் இல்ல அனதிகிருதார்த்தோவா. யாருக்கு கர்மாவில அதிகாரம் இல்லையோ, யாருக்கு கை கால் சரியா இல்லையோ அவன் எல்லாம் சன்னியாசம் வாங்கிட்டான் அப்படின்னு முடிச்சாரே பார்க்கணும் பூர்வபட்சம். அப்படி சொல்லும் பொழுது அப்படி இல்லை அப்படின்னு சித்தாந்தம் இது வரைக்கும் சொன்னது புறப்பட்டம். இனிமேல சித்தாந்த இவைகளுக்கெல்லாம் பதில் சொல்ல போறார். என்ன சொல்றார்? பரமார்த்த ஞானம் எனக்கூடியதான விஷயம் வருமையானால் உங்க கர்மாவோ உபாதனமோ வெள்ள நிக்காதப்பா. ஞானம் வரதுக்கு முன்னால அதெல்லாம் அவசியம்தான். கர்மாவை நீங்க விடப்படாது, உபாதனத்தை விடப்படாதே பண்ணிட்டு இருக்கணும். ஆத்ம ஞானம் வந்தாச்சு, அதுக்கப்புறம் இவ எல்லாம் பிரயோஜனம் இல்லை. ஆகையால் ஆத்ம ஞானம் எனக்கூடியதான ஒரு பலமானது எதிர்பார்க்கிறவனுக்கு அவன் இதுல எல்லாம் விட்டுவிட்டு தானா சன்னியாசம் வைக்கிறான். ஆகையால் இந்த சன்னியாசாசிரமம் என்கிறது தப்பில்ல, ஆனா அதுக்கு வேண்டியதான பரிபாகம் இருக்கிற பர்யந்தம் வர பர்யந்தம் நீ கர்மாக்களும் உபாசனைகளும் பண்ணி கொண்டிருக்க வேண்டியதான். ஆத்ம ஜானமானது ஆத்மாவா இதனே கையவாக்குறா செய்து என்கிறது கர்மாக்களை பண்ணி உபாசனைகளை பண்ணி சித்த சுத்தி அடைஞ்சதான ஒரு வியக்திக்காக தானா சொல்றது அப்படின்னு மேல போய் தீர்மானம் பண்ண போறார்.
ஐட்டரேய உபனிஷத்து.